ಉಪೇಕ್ಷಾ ನೋ ಚೇತ್ ಖಿನ್ನ ಹರಸಿ ಭವಧ್ಯಾನ ವಿಮುಖಾಂ ದುರಾಶಾ ಭೂಯಿಷ್ಠಾಂ ವಿಧಿಲಪಿ ಮಶಕ್ತೋ ಯದಿ ಭವಾನ್ ಶಿರಃ ತದ್ವೈಧಾತ್ರ್ಯಂ ನ ನ ಖಲು ಸುವೃತ್ತಂ ನೃಪತೇ ಕದಂಬ ನಿರ್ಯತ್ನಂ ಕರನಖ ಮುಖೇನೈವ ಲುಲಿತಂ. ಭಗವತ್ಪಾದಳ್ ಅನುಗ್ರಹ ಮಣಿಯದಾನ ಸಿರಂದ ಪ್ರಕರಣಂ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣ. ಸಾಕ್ಷಾತ್ ತಾನು ಪರಮೇಶ್ವರನ ಪರಮೇಶ್ವರ ಅವತಾರಮಾಗ ಇರಂದ ಬೋದಿರು ಮನುಷ್ಯ ಲೋಕತ್ತಲ್ಲಿ ಅವತಾರ ಮಾಡಿನ ಬೋಳುದು ಎಲ್ಲೋರ್ಕು ಕೊಡುಕೊಡುಗೆದಾನ ಕಾರ್ಯಂ ಶಿವ ಧ್ಯಾನ. ಅಂದ ಪರಮನುಡಿಯ ಧ್ಯಾನಂ ಇರುಕ್ಕೆ ಅದನ್ನ ಮನುಷ್ಯನಕ್ಕೆ ಜ್ಞಾನತ್ತೈ ಕೊಡುಕಂ ಮನಸ್ಥಿಯ ಕೊಡುಕಂ. இந்த ஊர்ல இருக்கும் பொழுது மனசாந்தி வேண்டி இருக்க ஞானம் வந்து மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமாக மானிட பிரிவினுடைய நோக்கம். அந்த ரெண்டு மனுஷனுக்கு வேணுமையானால் அவனுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகத்துக்காக பல ஸ்தோத்திரங்கள் பண்ணின. சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்த்தோம், அதே போல கணேச பஞ்சரத்தம், இப்படி பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்க. அவைகள்ல முக்கியமா சாஸ்திரமும் சொல்லணும், பக்தியை உண்டு பண்ணணும், ஜனங்களுக்கு மனசாந்தி வரும்படி பண்ணணும், அதற்கு மேல அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி வாழணுங்கிறது சொல்லித்தரணும். எல்லாம் ஓஹோ பகவான் பகவான் சொன்ன நீர் எப்படி வாழணும், நாம் எப்படி இருக்கணும், அதையும் சொல்லணுமோ இல்லையோ. இவைகள்லாம் நமக்கு அறியாமலேயே நமக்கு வரும்படி அழகான பிரகரணங்கள் அமைச்சிருக்க. அதில் சௌந்தர் லஹரி, சிவானந்த லஹரி, விவேக சூடாமணி மற்ற ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சில இதெல்லாம் பக்தியோடு இருக்கு. அதே போல அதே சமயத்தில் சாஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க. அப்படிப்பட்டதான ஸ்லோகங்களில் சிவானந்த அலை பிரகரணத்தில் நமக்கு ஒரு ஸ்லோகத்தில் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை? பரமேஸ்வரா என் மனசை சரியான வழியில் அழிச்சனுப்போம். ஏன்னா நாம் நல்ல வழியில் இருக்கோம்னு நினைக்கிறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இருக்க முடியல. ஏன் முடியல? நம்ம மனசானது அப்படி எங்கெங்கேயோ ஓடுறது. இது ஓடுறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய சுவாவம் அப்படியா? அப்படி சுவாவம் அப்படி இருக்கவையதால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாளுக்கும் அப்படியே போகணும். சில பேர் நல்ல வழியில் இருக்கா, சில பேர் கெட்ட வழியில் போகிறா, சில பேர் வேற எங்கேயோ போகிறா. ஸோ மனசுக்கு எப்படி இருக்குன்னா அதை நியமனம் பண்ணுறது வேற யாரோ இருக்கா போல இருக்கு. அது எப்படி இருக்கு? அவன் என்னமா நடந்துக்கிறான், எதற்காக அப்படி நடந்துக்கிறான்? சாதாரணமாக பாருங்கோ, நாம் இப்படி நடந்துக்கணும்னு மனசில் தீர்மானம் பண்ணுறோம், போய் சொல்லப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம். நல்லத்தானே? ரைட். இன்னைக்கு சிவநாமாவன் ஒரு தரம் சொல்லணும் தீர்மானம் பண்ணிக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு. அமல்படுத்த முடியறதோ நிறைய தரம் அமல் பண்ண முடித்து முடியலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஏ உங்களால் முடியாதோ? முடியும், பண்ணக்கூடிய காரியம்தான். ஆனால் நம்ம அறியாமல் ஏதோ ஒரு ஷ வந்து அதை தடுத்து விட்டு வேறு விதமாக பண்ணிடுது. அது வேறு விதமாக பண்ணின பிறகு அடாடா நம்ம இப்படி பண்ணணும்னு நினச்சோமே மாறுதெல்லாம் பண்ணிவிட்டோமேனு கவலை வரும். போய் சொல்லப்படாது அப்படின்னு நினைச்சவன் இவன் அறியாமலே நாலஞ்சு போய் சொன்ன பிறகு தான் ஆடா இப்படி பண்ணிவிட்டேனேன்னு ஒரு எண்ணம் பின்னால் வரும். சொன்ன பிறகு அதை மாற்றிக்கொள்ள முடியுமோ? முடியலை. அதுக்கு என்ன, ஏன் இப்படி பண்ணுறோம் நாம் அப்படின்னு யோஜனை பண்ணினோமே. ஆனால் எல்லோரும் சொல்லக்கூடியதான் ஒரு சமாதானம், அது அப்படித்தான் சார். ஏன் அது நமக்கு அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார் பகவான். இப்படி ஏன்று பகவான் ஒன்றும் எழுதி வைக்கல, நாம் என்ன நினச்சோம்னா அது அப்படித்தான் அப்படிங்கிறோம். இதுதான் நம்ம தலையெழுத்துங்கிறோம் சாதாரணமான பிராகிருத பாஷையில். சம்ஸ்கிருதத்தில் பிரம்ம எழுத்து, பிரம்ம ராதா அப்படிம்பா. விதி லிபிஹி, விதினா பிரம்மதேவர். அவர் இப்படி எழுதிட்டாரோ என்னமோ நமக்குன்னு என்னடானா கெட்ட வழியிலேயே போகிறது, தப்பு காரியங்கள்லேயே நம்ம ஈடுபடும்படி பண்ணுறது. நம்ம நம்ம மனசை அந்த பக்கமே போகிறதே, ஏன் நல்ல வழியில் வரமாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த மனசு இருக்க, இந்த மனசானது சில சம்ஸ்காரங்களோடு கூடியிருக்கு. ஜென்மாந்தரத்தில் எந்த வழியில் இருக்குமோ அந்த பக்கமே போகிறது. குழந்தைகள்லாம் பாருங்க, விளையாட்டு புத்தியாக அந்த பக்கமே போகிறோம். எல்லோருக்கும் ஒரு விளையாட்டு பிடிக்கிறத ஒருத்தருக்கு கிரிக்கெட்டுங்கிறோம், ஒருத்தருக்கு பொம்பரங்கிறோம், ஒருத்தன் கோலிங்கிறான், ஒருத்தன் வந்து கெட்ட போர்டுங்கிறான். சில பேரை கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன சார் இது, என்ன சொல்வேள் நீங்கள்? சில பேருக்கு கணக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு இதை பிடிக்கிறது. சொல்லிக் கொடுக்காமலேயே அழகாக பாடிட்டே இருக்காங்க பாட்டுக்கு, அதில் முயற்சி பண்ணுறான்னு வந்துடுது. சில பேர் சங்கீதம்னா என்ன சொன்னாலும் வரமாட்டேங்கிறது. இவெல்லாம் நீங்கள் எப்படி பதில் சொல்வேன்? எந்த துறையில் ஒரு மனிதன் முயற்சி பண்ணுகிறானோ அந்த துறையில் அவனுக்கு வர வேண்டியது தானே. ஆனால் நிறைய பார்த்துள்ளையானால் அது வரமாட்டேங்குது. சில பேர் சொன்ன விஷயத்தை நான் அழகாக எடுத்து சொல்கிறான், சில பேருக்கு 100 தடவை சொல்லி கொடுத்தாலும் வாயை தரணும் சரியாக வரமாட்டேங்குது. இவைகள்லாம் என்ன பதில் சொல்வேள்? ஜென்மாந்தரத்தில் அவன் பண்ணினதான முயற்சி அப்படியே இருக்கு, இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியிறேன். இந்த ஜென்மாந்தரத்தில் நாம் பண்ணினதான முயற்சி இருக்கே, இதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தலையெழுத்துங்கிறோம். தலையெழுத்துன்னு நம்ம சொல்றதுதான் தலையில் எழுதியிருக்காருன்னு நீங்கள் எதை உடச்சி பார்க்காதீங்க, அதில் ஒன்றும் தெரியாது. தலையெழுத்துன்னா என்ன அர்த்தம்? ஜென்மாந்தரத்தில் அந்தந்த மனிதன் பண்ணினதான ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு தக்கவாறு தான் இந்த ஜென்மாவிலையும் பண்ணிட்டு இருக்கான். அவள் வாழ்க்கை எது வழக்கமோ அதில் தானே அவள் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஏதோ ஒரு விதமாக நம்ம மனசு அந்த பக்கமே போகிறது. துரியோதனை கேட்டான், ஏண்டாப்பா நீ பண்ணதெல்லாம் தப்பாச்சு, இப்போ வந்தது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அஞ்சே கிராமந்தான் கேட்குறாவா, இந்திரப்பிரஸ்தம் ஜெயப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயச்ச சதுரோ கிராமான் பஞ்சமம் கஞ்சி தேவது. 4 கிராமந்தான் கேட்குறாவா, நியாயமாக ஒரு ராஜ்யம் அவளுக்கு சேர்ந்தது. ஒரு பாதி ராஜ்யமாவது முன்னால் வச்சுட்டதா நீ அதை வாங்கிண்டாய், 14 வருஷங்கள் ஆனவரும் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாய். அப்போ கொடுக்கணுமோ இல்லையோ, ஒன்றும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை போடுறையே, நீ தோத்து போனால் முழுமையாக போச்சு. அப்போ என்ன லாபம் பார்? வேண்டாமே, இப்போ ஒன்றுமே சண்டை இல்லாமலேயே, ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு 5 கிராமத்தை கொடுத்து என்ன போச்சு? இன்னைக்கு கொடுத்து விட ஒரு 10 ஆனப்புறம் சண்டைக்கு போய் ஜெயிச்சு விட்டு வந்துட்டே இருக்கு. 5 கிராமம் தானே இருக்க வாழ்க்கை. இப்போன்னா அத்தனை ராஜாக்கள், பாதி ராஜாக்கள் வாழ்க்கை வசதியாக போகிறாளோ இல்லையா? இத்தனையும் சொல்லி பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா, ஒத்துக்கலை. என்ன சொல்கிறார்? ஜானாமி தர்மம் நசமே பிரபுத்தி, இது நல்லது என்று நான் அறிவேன், இருந்தாலும் எனக்கு அது தோணலை. ஜானாமிய தர்மம் தத்துவ நசமே நிவிருத்தி, நான் பண்ணுறது தப்பு தட்டா காரியம்னு நன்னா எனக்கு புரியறது சார், ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியலை. கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதானி யுக்தோஸ்மி ததா கர்வம், யாரோ உள்ளே இருந்து என்ன பண்ணுறா போல இருக்குது, அதனால் என்னால் பண்ண முடியலைங்க. இது போல் சிச்சுவேஷன் துரியோதன கோட்டையில் நமக்கும் அப்பப்போ வருது. இக்கட்டான சந்தர்ப்பம் ஆத்துக்காரி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அம்மா ஒரு மாதிரி சொல்கிறா, யார் பேச கேட்கப்பறள்? கல்யாணம் ஒவ்வொரு பையனுக்கும் அதே மாதிரியே மாட்டு மண்ணு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, வேறு இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, யார் பக்கத்தில் நீங்கள் சொல்லுவேள்? வீட்டுக்குள்ள விவகாரம் குரக்ஷித்திரம் ஒன்றும் சொல்ல முடியலை. அப்போ அது என்ன, ஏதோ ஒரு பதார்த்தம் நம்மளை இப்படி பண்ணுன்னு தூண்டுறது வாழ நம்ம கவனிக்கணும். ஏன் சார் தெரிஞ்சு இந்த காரியம் பண்ணலன்னார்? அது தலையெழுத்து சரியா இல்லை சார், அப்படி தோண வச்சது அன்னைக்கு, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா சில பேர். நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீரையே இந்த காரியத்தை, ஆமாம் சார் தெரிஞ்சுட்டுருக்கேன், இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி தோணித்து. இப்படி நம்ம மனசுக்கு பின்னால் மனசில் இருக்கிற சம்ஸ்காரங்கள், ஜன்மாந்தரத்தை பண்ணினதான புண்ணிய பாபங்கள், அவைகள் ஒரு மனிதனை இந்தந்த விதமாக போகும் போன்றது. இதுக்கு தான் ஜென்ரலாக தமிழில் சொல்கிறது தலையெழுத்துங்கிறோம். இந்த தலையெழுத்து இருக்க, இந்த தலையெழுத்தை பரமேஸ்வரா நீ கொஞ்சம் மாற்றப்படாதான்னு கேட்குறார். உபேட்சா நோச்சேத் கிண்ணஹரதி பவத்யான விமுகம் துராசா பூயிஷ்டம் விதிலிபி மசத்தோ யதி பவானு. ஹே பரமேஸ்வரா, கிண்ணஹரசி, ஏனப்பா என்னுடைய தலையெழுத்தை மாற்ற மாட்டேங்கிறேன், நான் நினைக்கிறேன் என்னிடத்த உங்களுக்கு வெறுப்போ என்னமோ, அதனால தான் மாற்ற மாட்டேங்கிறேன். உபேட்சோ சேது, சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வரக்கூடியதான அறிவு 3 விதமான அறிவு. ஒன்று என்ன, ஒரு பொருளை பார்த்துமே இது எனக்கு வேணும்னு பிடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா, அது உபாதான ஞானம்னு பேர். ஒரு பொருளை கண்டாலே அது வேண்டாம் நமக்குன்னு அப்புறம் பொருளை பார்த்தீங்களா, அதுக்கு ஹானம்னு பேர். ஹானம் உபாதானம். ஒரு நல்ல பொருளை இருக்க ஃப்ளவர் ஷோக்கு போய் பார்த்ததுன்னா அந்த புட்பத்தை கட் பண்ணாதேன்னு அமைச்சிருக்கோம், டோன்ட் பிளக் ஃப்ளவர்ஸ்ன்னு போட்டோம், அந்த போர்டோடு சேர்த்து கட் பண்ணி அதை தூக்கி போட்டு ஒரு புட்பத்தை எடுத்து மோந்து பார்க்குறேன். என்னடா அந்த புட்பத்தை பார்த்ததுமே அது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வருதா இல்லையா? இது ஒரு அறிவு. இதுக்கு என்ன உபாதான ஞானம்னு பேர், அதை கொள்ள ஆசை. அதே போல ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்மகிட்ட விரட்டணும்னு ஒரு ஆசை, ஒரே ஒரு ஈ வந்து மேலே உட்கார்றது, அது வரத்துக்கு முன்னாலேயே விரட்டலன்னு அது உட்கார்ந்தா என்ன சார் பண்ணும்? அது வெறுமனா உட்கார்ந்தா இல்லை சார், முண்டு முன்னால் ரெண்டு கையால் அப்படி அப்படியே என்னமோ பண்ணுற சார் அது ஏதோ, அதனால தான் கிடைக்கணும். அப்போ அந்த ஈ வந்து உட்கார்ந்தாலோ கொசு வந்து உட்கார்ந்தாலோ அது உங்களுக்கு பொறுக்கலை, அதுவே வேற ஒரு பொருளாக இருந்தால் அதை எடுக்கணும்னு பார்க்குறேன். அப்படி என்ன, ஒரு ஒரு பொருளை கண்டதுமே அப்பொருள் எனக்கு வேணும், நான் அதை கொள்ளணும் எனக்கூடியதான அறிவு ஒன்று இருக்கே, இதுக்கு உபாதான ஞானம்னு பேர். அது வேண்டாம் நமக்குன்னு அது நடத்துல ஒரு வெறுப்பு வருதோ இல்லையோ அதுக்கு ஹானம்னு பேர். இப்பக்கத்துல எல்லா மனுஷாளுக்கும் இருக்கக்கூடியதான அறிவு ரெண்டு விதம், ஹானம் உபாதானம்னு. ஆனா இந்த ரெண்டும் இல்லாம ஒரு ஞானம் இருக்கு. என்னதுன்னு இதை பத்தி நம்ம கேர் பண்ணல. ரோட்ல போறேன், போகும்பொழுது எத்தனையோ பஸ் வருது, எத்தனையோ மனுஷியால் இருக்கா, அவளை தாண்டி போயிட்டே இருக்கேன், அவன் அவங்களுக்கு தெரிஞ்சவா இல்லை, அவளை பத்தி ஏதாவது ஞானம் வருதோ, அவளை பார்க்கலையோ நீங்க பார்த்துருக்க, வேண்டியவளா இருந்தா குட் மார்னிங் சாருங்கிற, வேண்டவாதவளெல்லாம் இவன் நான் கல்ல விழுந்தானா ஐயோ அப்படின்னு தலை அந்த பக்கம் வச்சுன்னு போறேன். ஆனா சாதாரண மனுஷா அவளை பார்த்துட்டே இருக்கள், போயிட்டே இருக்கள், உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கு பாத்தீல, இந்த தடஸ்தமான நிலை, இதுக்கு உபேட்சா ஞானம்னு பேர். அதுல பற்றுதல் இல்லாதான ஞானம். ஹே பரமேஸ்வரா, என்னை இப்படி உபேட்சை பண்றது ரைட்டான்னு கேட்கிறார். நான் எதிர்க்க இருக்கேன், உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன், என்னை காப்பாத்த வேண்டாமா, என்ன இடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான ஒரு நிலை, உபேட்சை ஏற்றல், என்ன வேலை தூக்கி விடணும்னு தோணலையோ உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற. உபேட்சா நோச்சேது, ஹே பரமேஸ்வரா, என்ன இடத்துல ஏன் இப்படி தடஸ்தமான நில, என்னை காப்பாத்தப்படாதுன்னு வச்சுட்டு இருக்கல, எதற்காக உபேட்சா நோச்சே கின்ன ஹரசி, ஏன் பரமேஸ்வரன் என்ன இடத்துல உபேட்சையா இருந்துட்டு இருக்கார், என்ன இடத்துல தடஸ்தமா இருந்துட்டு இருக்கார், என்ன ஆட்கொள்ளாம இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றேள். அப்படின்னா கின்ன ஹரசி பவத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலிபிம். ஏஸ்வரா, நீ என்ன பண்ணலாம், என் தலையெழுத்த மாத்தலாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும், உனக்கு என்ன போச்சு, தலையெழுத்த நான் ஏன் மாத்தணும்னு, ஒண்ணும் இல்லை, நான் வந்து உங்களை தியானம் பண்ணணும்னு என்னத்தான் ட்ரை பண்றேன், பண்ண முடியலையே, ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்த ஓம் நம சிவாயான அழகான ஒரு மந்திரம், வேதங்கள்ல சொன்னதான மந்திரம், காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி நம சிவாயான ஒரு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லியிருக்க, மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரமாவது திரைவர்ணிக்காள் தான் பண்ணலாம், இந்த மந்திரம் எல்லோரும் பண்ணலாம், அவ்வளவு வசத்தியான ஒரு மந்திரம், அத்தியுதமான மந்திரம், மனுஷனுடைய பாபத்தை எல்லாத்தையும் அடியோட நீக்கக்கூடியதான ஒரு மந்திரம், பஞ்சாட்சரம் பாவனம் உச்சரந்த பதிம்பசூனாம் ஹிருதி பாவயந்த, பாவனமான பஞ்சாட்சரத்தை அறியும் பசுபதியை மனசுல தியானம் பண்றவனும் அவன் இந்த ஜென்மாவில் நிஜமாக உயர்ந்தவன் சொல்றத வேதங்கள்லாம் இப்படி சொல்லியிருந்த போதிலும் நமக்கு அண்ணனமும் நினைச்சா நம்ம மனசு எங்கேயோ ஓடி போறோம். அந்த சமயத்தில் தான் சார் எல்லா வேலையும் வருது, விமுகம், அந்த இடத்துல மனசு சொல்ல மாட்டேங்கிறதே, நம்ம என்னத்தான் பண்றோம் நினைக்கிறோம் பண்றதுன்னு உட்காண்டா அது பண்ண முடிய மாட்டேங்குது, என்ன பண்றது, என் மனசு அப்பத்தான் எங்கெங்கயோ போறதுன்னு. பவத்யான விமுகம், ஏன் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணும் பொழுது மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது அவரை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணணும், அப்படி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு. ஊலே கல்பத்ருமஸ்ய திருத கனகநிபம் சாரு பத்மாசனத்தம், பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு கல்பவருஷத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு அந்த தியான யோகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை முக்கண்ணனை கையில் கட்டோம் கட்டுவாங்கம் இப்படி எல்லாம் வைத்துக்கொண்டு கையில் ஒரு மான்குட்டியை வேறு வச்சுருக்கார், அந்த மான்குட்டி தான் நம்ம மனசு, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது பார்த்தீங்களா, அப்படி ஓடாத ரெண்டு காலையும் பிடிச்சுட்டு இருக்கார். நீ மனசை என்கிட்ட கொடுத்துட்டே உன் இனிமேல உன் மனசை எங்கேயும் ஓடாதுன்னு சொல்லக்கூடியதான அளவுக்கு இருக்கிறத பரமேஸ்வரனை தியானம் பண்ணி ஒரு நிமிஷம் அவருடைய ஸ்வரூபத்தை அப்படி தியானம் பண்ணி அவருடைய நாமக்கள பாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதயே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, மகதே தேவாய நமஹ, ஒரு எட்டு நாமாக்களை சொல்லி ஒவ்வொரு நாமாக்களையும் ஒரு வில்வத்தை போட்டு அவர் தலையில் ஒரு நமஸ்காரம் பண்ணினா போல மனசில் நினைச்சுட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டம் இல்லையே. ஆனால் நானும் நினைக்கிறேன், உட்கார்ந்ததுமே ஏதோ ஞாபகம் வருது, டக்குன்னு எழுந்து போகிறேன், அதோட போய் எடுத்து காரிக்கிறோம். ஒரு வாரமாக ஹிந்து பேப்பர் வாரம் போடவே இல்லையே நமக்கு, இது என்ன இப்போ தேவை இருக்கு அப்போ நினைக்கப்படாது. இன்னார் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார், ஃபோன் பண்ணவே இல்லையே, என்ன அச்சோ என்னமோ, அவ்வளோதான், அதில் போயிடுச்சு. சிவன் எங்கே போயிட்டார்? நாம் எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தியானம் பண்ண விடாமல் நம்மளை தடுக்கிறது. என் மனது அங்கே ஓட மாட்டேங்கிறது அந்த சந்தர்ப்பத்தில். எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், தெரியலையே. அப்போ என் மனதை ஓட விடாமல் ஏதோ ஒன்று பண்ணுறது பார்த்தீங்களா, அது என்ன நேரம் பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கிறதில், நீ இந்த ஜென்மாவில் சிவ தியானம் பண்ணப்படாது அப்படின்னு எழுதியிருக்காரோ என்னமோ தெரியல. பவத்யான விமாம், தங்களையே தங்களுடைய தியானத்துக்கு ஒத்து வராததாக இருக்கு என் மனசு. என்ன தான் எத்தனை பேர் சொன்னாலும் இது நல்லது என்று உயர்ந்த போதிலும் நான் பண்ணுறது அமல் பண்ணுறது இதை தியானம் பண்ணணும்னு நான் நினச்சேன்னு, ஏன்னா மனசு அந்த பக்கம் அப்பொழுது செல்ல மாட்டேங்குது. அப்புறம் நினைக்கிறது, அடாடா பண்ணியிருக்கலாமே, இன்னைக்கு பரமேஸ்வரர் தியானம் பண்ணலையே, பஞ்சாட்சரத்தை சொல்லலையே, ஞாபகம் வருது, இருந்தாலும் பண்ண முடியலையே. இப்போ என்ன அர்த்தம், நாம் நினைத்த போதிலும் அந்த பண்ண முடியலையேன்னா தலையெழுத்து சரியா இல்லைன்னு தானே சார் அர்த்தம், அதை நீங்கள் மாற்றப்படாதா அப்படின்னு கேட்குறார். உபேட்சா நோச்சேத் கிம் நகரசி, கிம் நகரசி, என்னுடைய தலையில் இருக்கக்கூடியதான எழுத்தை ஏன் அழிக்க மாட்டேங்கிறாய்? பவத்யான விமுகாம், என்ன இது உங்களுடைய தியானத்துக்கு ஈடுபடாததான என் மனசு இருக்கே, இந்த மனசு ஈடுபடாதுன்னு பிரம்மதேவர் எழுதியிருக்கார் போல இருக்கு. அதனால தான் என்ன முயற்சி பண்ணினாலும் முடியும். இதை சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல சார், எப்பப்போ நான் பண்ணின அப்பப்போ ப்ராப்ளம் வருதுன்னா என்ன அர்த்தம், பிரம்மதேவர் ஒத்துக்கலார். அப்படி இருக்கே பரமேஸ்வர, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, துராசா பூயிஷ்டாம், இந்த மனசில் என்னென்னமோ ஆசை இருக்கு சார், எவ்வளோ வேணும்னாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற ஆசை, பேராசை, தமிழில் பேராசைன்னு சொல்கிறோமோ இல்லையா, இது துராசை. இது சில துறையில் சில பேருக்கு போகவே இல்லை. என்ன, காசு எவ்வளோ வந்தாலும் போகிறல, இன்னும் வரணும் இன்னும் வரணும் வந்துட்டே இருக்கணும். காசுங்கிறது நிஜமாக மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கலையேன்னு ரொம்ப அவனே அனுபவிச்சு சொல்கிறான். சம்பாதிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், சுலபம் இல்லை காசு சம்பாதிக்கிறது, ரொம்ப கஷ்டம். இந்த துணி கடைக்கெல்லாம் போகிறல, காலமே வந்து உட்காந்து நின்று நின்று ராத்திரி 10 மணி வரைக்கும் கடை திறந்துட்டு இருக்கான். உங்கள் காலத்தில் நீங்கள் தீபாவளி பொங்கல் சொன்னாலே முன்னாலே போகணுங்கிறான், அவனுக்கு முன்னால் தீபாவளி பொங்கல்னு அன்னி கூட உத்தியம் உண்டு. அத்தனை பேர் அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கவங்கள நின்று யார் எதை கேட்டால் அவங்க கூட எடுத்து எடுத்து காமிச்சுட்ருக்கானே, எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த துறையில் எவ்வளோ காசு வந்தாலும் இன்னும் காசு பண்ணணும்னு தானே நினச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, போருமே யாராவது நினைக்கிறாளா? இல்லை. அதே போல் பதவியில் பாருங்க, என்ன தான் வந்தாலும் இன்னும் ப்ரமோஷன் வேணும் இன்னும் ப்ரமோஷனும்னு மேலே வந்துட்டே இருக்கணும், இருக்கு வருஷ வருஷம் ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கணும். அப்போ அதுவும் திருப்தி இருக்கா? இல்லை. புகழ், ஊரில் இருக்கிறவ எல்லாருமே என்னை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணினா உங்கள் புண்ணியம் குறையிறதுன்னு ஞாபகம் வச்சுங்கோ. நமக்கு ஒன்றும் வரலை, ஏன்னா நீங்கள் ஒன்றும் சாதிக்கலை. நீங்கள் எந்த துறையில் முன்னுக்கு வந்தாலும் அழகாக பாடுறா ஒரு அம்மா, என்னன்னா அம்பாள் போட்ட பிச்சை, பகவான் போட்ட பிச்சை, அவ்வளோதான் பாட முடிகிறது. எந்த துறையில் எத்யத் விபூதிமத் சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்ததேவ அவகத்வம் பவ மம தேஜோம்ச சம்பவம். எந்த துறையில் ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்தாலோ, ஃபஸ்ட் கிளாஸில் வந்தாலோ, நம்ம நன்னா இருக்கானோ, லோகத்தில் யார் போயிருந்தாலும் அது அந்த பகவான் பண்ணியிருந்தான குரு, அது மனசில் ஞாபகம் கொண்டாமா. ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான், இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற எண்ணத்திலேயே இருக்கார் சார். இதுதான் பேராசைன்னு பேர், துராசா பூயிஷ்டம் பூயிஷ்டாம். ஸோ மனுஷனிடத்தில் இருக்கக்கூடியதான ரெண்டு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் பரமேஸ்வரன் நல்ல காரியம் பண்ணணும் என்று நினைத்த போது இவனை நினைக்க விடாமல் பண்ணுறது, அது ஒரு ப்ராப்ளம் இவனுக்கு. ரெண்டாவது என்ன, இந்த மனசில் ஆசையை போரும்னு சொல்லவே மாட்டேங்கிறது மனசு. எவ்வளவு இருந்தாலும் எந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கே தவிர மனதுக்கு இன்னைக்கு போரும்பா வந்தது. ஏதோ இந்த ஜென்மாவில் நமக்கு வேண்டியது கடைசி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அன்னம் இருக்குது. ஏதோ குழந்தைகள் அவள் வழியை பார்த்துட்டு இருக்கா, கட்டம் இருந்தால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச சகாயம் பண்ணுறோம், நிம்மதியாக ஏகாந்தமாக இருப்போம்னு தோன்றதா இல்லையே. இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மன ஓடிக்கிட்டே இருக்கு சார். இது என்னன்னா இதுதான் பிரம்மராத்த பிரம்ம தலை எழுத்துன்னு நினைக்கிறேன். அதான் விதிலிபிம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் நான் என்னத்தான் பண்ணினாலும் என்ன இடத்துல என் மனசை சரிப்படுத்தி இந்த மனசு இந்த பக்கமாக போகட்டும் ஆசைப்படாமல் இருக்கட்டும் என்று நீங்கள் மாற்றி எழுதப்படாதா பிரம்மதேவருடைய லிபியே? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிற? உபேட்சானோ சேத், நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரா நீ என்ன இடத்துல கோபம் கொண்டு இருக்க, என்னை அப்படியே விட்ட, என்ன தான் இருந்தாலும் போனா போட்டுமே அவன் பாட்டுக்கு அப்படிங்கிறளே தவிர கொஞ்சம் என்ன பார்க்கப்படாதா? உபேட்சானோ சேத் கிண்ணஹரசி பவத்யான விமுகாம் துராசா பூயிஷ்டாம் விதிலபியும். அந்த பிரம்மதேவர் எழுதின என் தலையில இவன் பரமேஸ்வரனை தியானம் பண்ண மாட்டான், இவன் துராச பேராசையோட கொண்டிருப்பான் என்று என் தலையில எழுதியிருக்கமே, ஆனால் அதை ஏன் நீங்க மாத்த மாட்டேங்கிற? என்னிடத்துல ஏன் என்ன கோபம் தெரியலையே பரமேஸ்வரர். அவர் சொன்னார், அப்பா அப்பா நீ கேட்கறது நல்லா கேட்கறது ரைட்டு, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தா மாத்த முடியாது, அப்படி ஒரு ரூல் அப்படிதோ, அது என்னாலையும் மாற்ற முடியாது. பிரம்மதேவர் எழுதிவிட்டார், எழுதின பிறகு ஒன்றும் மாற்ற முடியாது. சில சமயத்தில் அப்படினா ஆர்டர் வரத்துக்கு முன்னாலும் நான் பண்ணிட்டுருப்பேன் சார், ஒன்ஸ் ஆர்டர் வந்துருத்துனா இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர். அப்போ நீ ஏன் என் பெரிய ஆளாக இருக்கேன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆர்டர் வந்துருதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறா சில பேர். அதே மாதிரியே இப்போ என்ன ஆச்சுன்னு அந்த பரமேஸ்வரன் ஒருவேளை அப்பா என்னால் முடியாதப்பா தேவரோ எழுதிவிட்டார், எழுதுறதுக்கு முன்னால் சொல்லியிருந்தேனால் நான் நான் எழுதுன்னு சொல்லிப்பேனோ ஒன்றுமோ, எழுதிவிட்டாரு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறீரோ? அசத்தோ யதி பவானு முடியாது. பையன் பிறக்கிறப்பவே பிறக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் பண்ணியிருக்கலாமா, பிறந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறா சில பேர். என்ன இந்த மாடர்ன் டிஎன்ஏலையே எல்லாம் இருக்குங்கிற பார்த்தீங்களா, இவ வந்து இனிமேல் எப்போ எந்த வியாதி வரும்னு அதில் இருக்கும் சொல்கிறா வாழலாம். நம்மளாம் சரிங்கிறோம், வேற என்ன பண்ணுறது? அவனோ படித்தவன் சயின்ஸில் கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது, இந்த வயசில் இந்த வியாதி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது அதைத்தான் சொல்கிறான். ஏண்டாப்பா இவன் தியானம் பண்ணுவான் நல்ல வழியில் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை மட்டும்தான் நான் சொல்லுவேங்கிறான். சரி இதை மாற்றுவியோ? அதான் நான் ஜெனட்டிக்னு சொல்லிவிட்டேனே, மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் ஏண்டா குண்டா போயிட்டே இருக்கான், ஏண்டா வயிட்டு வெயிட்டு போட்டுட்டே இருக்கார், அது அவ்வளோதான் சார் ஜெனட்டிக்குன்ட்டான். உனக்கு பதில் சொல்ல தெரியாத போனால் இப்படி சொல்லிட்டு இருக்கா, எவ்வளோதான் விவகாரம் வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே ஃபார்முலாவாக இருக்குது அப்படிங்கிறான். சந்தோஷம், நாமும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தலையெழுத்துங்கிறோம் நீ வேறடி என்னங்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ விவகாரம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா, ஒரு மனுஷன் போன ஜன்மாவில் பிராணனை விடவும் பொழுது அவன் இடத்துல இருக்க எல்லா கர்மாவையும் பார்த்து அதில் கொஞ்சமான ஒரு கர்மாவை எடுத்து அதுக்காக அடுத்த பிரிவு கொடுக்குறான். உங்கள் ஆத்த ஃப்ரிட்ஜில் எவ்வளோ இருந்தாலும் காலம் இருந்து மாமி ஒரு பிளான் பண்ணுறான், இன்றைக்கி என்ன சாம்பார் என்ன கறி, அது யாருன்னார் அவள் தான் அதில் மாஸ்டர், நீங்கள் இது பண்ணு அது பண்ணு சொன்னால் சரியும்பா அவ்வளோ இன்னொரு மட்டும் தட்டில் அதுதான் வரும். என்ன சுவாமின்னார், ஆமாம் நீர் வாங்கிட்டு வந்து நாளைக்கு இருந்தால் கெட்டு போயிடும்பா அவ்வளோ, உமக்கு பிடிக்கலன்னா நீக்கு நீர் என்றைக்கு ஊரில் இல்லையோ அன்றைக்கி தான் உமக்கு பிடிச்ச பொருள் வரும், அது ஒன்றும் சொல்ல முடியாது விதிலிப்பின்னு சார். இப்போ விவகாரம் என்ன, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, எது கெட்டு போகுமோ அது முன்னால் பண்ணி விடணும், ஏதோ ஒரு ஆட்டரை வா வச்சுட்டு இருக்கா, அப்போ என்ன அதை முன்னால் என்ன வேணும்னு ஐடியா எடுத்து பண்ணுறா இல்லை. அதே விதமாகத்தான் போன ஜென்மாவில் தாங்கள் மரணத்தை அடைஞ்ச பொழுது அப்பொழுது இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களில் எந்த கர்மா பழுத்து இருக்கோ பலோன்முகமாக இருக்கோ பலத்தை கொடுப்பதற்காக ரெடியாக சித்தமாக இருக்கோ அந்த கர்மாவை எடுத்து அதுக்கு தகுந்ததாக இந்த பலத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. அந்த பலமானது எப்படி மனிதனுக்கு கிடைக்கிறது? ஜாத்தியாயுர் போகா, எங்கே பிறக்கிறார், எத்தனை நாள் வாழறான், எந்தெந்த சுக துக்கத்தை அனுபவிக்கிறார். ஸோ அந்த அம்மா எப்படி மாறிட்டு? மூணு விதமாக மாறிட்டு. எங்கே பிறக்கிறேன், நான் ஏன் சார் ஆணாக பிறந்தேனோ அப்படிங்கிறான் சில பேர், இந்த பொண்ணு பிறவி வேண்டவே வேண்டாம் சாருங்கிறான் சில பேர். ஆனா விவகாரம் என்ன, எல்லாரையும் அதட்டி வைக்கிறது அந்தம்மா தான், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி. இருந்தாலும் என்ன இருந்தாலும் பெண் பிறவிங்கிறது அவ்வளவு நன்னா இல்லை அப்படிங்கிறவ. இவாளாவது என்ன, நீங்க வேற ரேஷன் கார்டில் ஃபர்ஸ்ட் நேம் நமது இருக்கு, பேருக்கு எல்லாமும் அங்கே தான் இருக்கு சாருங்கிறான். யாராவது ஹாப்பியாக இருக்கானோ பாருங்க, மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும். எந்த எப்படிப்பட்டதான ஒரு பிறவி கிடைச்சாலும் அந்த பிறவியிலே சில சுகங்கள் சில சுகங்கள் ரெண்டுலையும் இருக்க சார். ஜாதி அந்த நான் பிறந்தேனே, வேற விதமாக பிறந்தேனே, இந்தியாவில் பிறந்தேனே, வேற இன்னொருத்தில் பிறந்தேனே, வெளுப்பாக பிறந்தேனே, கருப்பாக பிறந்தேனே, நீளமாக பிறந்தேனே, குட்டையாக பிறந்தேனே, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஜாதி. அதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழறது. ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணினார், 100 வருஷம் வாழுங்கன்னு சொன்னேன் சௌக்கியமா, ஏன் சபிக்கிறீருங்கிறாரோ, வேணும் சொல்றது சௌக்கியமா இருங்கன்னு சொன்ன சபிக்கிறேன்னு. சுவாமி என்ன 40-50 வயசுல அப்படியே கிளம்பி போயிடணுன்ட்டார். ஏனடா அதுக்கு மேல கை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, கால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மாடிப்படி கட்டி ஏறினா முட்டு வலிக்கிறது, எந்த காரியமும் பண்ணினாலும் இடுப்பு வலிக்கிறது, ஒண்ணுமே பண்ண, இப்படிப்பட்டதான வாழ்க்கை தேவையா அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, ரெடியா போட்டுமா கிளம்புறதுக்கு என்ன ஆங்கிற, அதுக்கும் சித்தம் இல்லை விவகாரம். ஆனா மனுஷன் கஷ்டப்படுறார். ஆயுஷ், அதுக்கப்புறம் போகம், சுகதுக்கங்கள், இத்தனையும் இவ்வளவுத்தான் ஜென்மாந்தரத்துல கொடுத்தது. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல வழியில போறதுக்கு வேண்டியதான ஃப்ரீவில் நிச்சயமா பகவான் கொடுத்துருக்கார். அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசுல சம்ஸ்காரங்கள் இருந்த போதிலும் நீங்க நல்ல காரியத்தில் ஈடுபடுறதுக்கு பகவான் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்கார். புமானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பணமா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவன் அவனுக்கு தகுந்த வழியில நல்ல வழியில நாடலாம், நல்ல வழிய தெரிஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்க முடியல சார். ஏன் தெரியுமா, நான் இவனுக்கு உள்ள இழுக்கிறது பழைய பாபங்கள் இழுக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழைய பாபங்களை இழுக்காம அது கீழே இழுக்காம தள்ளுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது, சாது ஜனங்களை சேர்க்கணும், சத்சங்கமானது வேணும். சத்சங்கம் இருந்ததோ அது என்ன பண்ணா பாபங்களை வேலை செய்யாம நிறுத்தும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணாதது. பாபத்தினுடைய பலம் நோச்சுத்தான் ஆகணும். ஆனா என்ன ஆகுனா அதை உங்களை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கும். இதைத்தான் தலையெழுத்துங்கிறான். அப்ப என்னாச்சு, நம்ம பண்ணினதான பாபங்கள் அது என்ன பண்றதுன்னு இந்த ஜென்மாவில புதுசாக நல்ல முயற்சி எடுக்கிறதுக்கு தடுக்கிறது. அந்த தடுக்காம நீங்க எழுத மாத்தப்படாதாங்கிற. இப்ப என்னாச்சு, அது தடுத்துட்டு இருக்குன்னு தெரியும், இது வரைக்கும் சாஸ்திரம் சொல்றது. அதை தடுக்காம நல்ல வழியா இவன் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ற தெரியுமா, அதுக்கு சத்சங்கம் வேணும். உங்க அதுல குழந்தை ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், சும்மா இருக்காது, அவரோட காலம் எழுந்தா வரும், ரொம்ப சிரமம், இதை நோண்டி அதை நோண்டி அதை எடுத்து இதை எடுத்து புதுசா நீங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன், பேனா எடுத்துன்னு எல்லாம் மாங்கோட்டை எடுத்துன்னு கசவத்துல எழுதுறோம், ஒன்னும் சொல்ல முடியல. என்ன, ஏன்னா பொண்ணு வைத்த பேரன், உங்களால ஒன்னும் சொல்ல முடியல. மாப்பிள்ளை எதிர்க்க உட்காந்துட்டு இருக்க, என்ன பண்ணுவீள், ஒவ்வொருதான் அவன் கிழிக்கிற போல ஐயா 5000 ரூபாய் ஆச்சு 10000 ரூபாய் ஆச்சு இப்படி மனசுல கால்குலேட் பண்ணிட்டு இருக்கே தவிர ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதே சமயத்துல ஒரு புதுஷா உத்தரவு காத்துக்கு வந்தார், ஏதோ உங்களோட பேசிட்டு போகணும்ட்டு. அவர் வந்து உட்கார்ந்ததுமே சோஃபால வந்து உட்கார்ந்ததுமே இந்த பையன் கப்சிப்புன்னு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா, அவர் யாரோ பெரியவர போல இருக்க, அவர் கண்டா தாத்தாவே உட்கார்ந்துன்னு என்னவோ இனிமே பேசுற, ஓஹோ அவர் ரொம்ப பெரிய அளவு இருக்கு, நம்மளை அடிச்சுடுவாரோ ஒரு பயம். ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை சௌக்கியமா சும்மா உட்கார்ந்துருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரே குழந்தை இங்க வா என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சமா பேசினான்னு வச்சுங்களேன், திருப்பி ஆரம்பிச்சிருது புனரா யான் மகாகவி. அப்ப புதுசான ஒரு வியக்திய பார்த்ததுமே அந்த குழந்தை நிம்மதியா இருக்கோ இல்லையா, அதே மாதிரிதான் சத்துகளை பார்த்ததுமே உங்க மனசு அசையர்ந்து நின்றுடுது. அசைகிறது நின்னதுமே நீங்க நல்ல வழிக்கு போக தொடங்குகிறேன். இதுதான் சாஸ்திரத்துல எப்படி ஒரு மனுஷன் முன்னேறுகிறான். இது இல்லாத போனால் பாப பிரகாரமாக பழைய நாளையே பழைய மாதிரியே பாபத்தை பண்ணிட்டு மறுபடியும் துன்பத்தை மறுபடியும் பாபத்தை அப்படியே ஆயிடும். ஒரு மனுஷனுடைய ஃப்ரீவில்லானது அவனை மாத்தறது சாது சங்கம், சத் சங்கம், நல்லோர்களுடைய சேர்க்கை, சிவனடியாருடைய தொண்டு, சிவனடியாரோட சேர்ந்து இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவனடியார்கள் இருக்கா, சித்தர்கள்னு பேரு. அவள் ஒன்றும் பண்ண மாட்டா, அவளை பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவளை சித்தரா ஒன்றும் தெரியலையே சார்ம்பார். சித்தர்னு வேஷம் போட்டு காசு கொடுக்குன்னு கேட்குறவா ரொம்ப பேர். அவள் இல்லை, நிஜமான சித்தராக இருந்தால் அவர் எதையும் கேட்க மாட்டார், கொடுத்தா நோன்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேள் சரிம்பார், வேணும்னு எடுத்துக்க மாட்டார், அது பாட்டியே இருக்கும். ஏதாவது வந்தால் அதை விட குறைச்சலாக இருக்க யாராவது சகாயம் பண்ணனா எடுத்துன்னு போப்பாம்பார். அவருக்கு வேண்டி ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டா சரி. ஆனால் மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுட்ட சித்தர்கள்லாம் இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு மனுஷனை பீடிச்சுட்டு இருப்பான், அது இருக்கட்டும் அப்படி. ஆனால் அப்படிதான் நல்லவாள் இருக்கா பார்த்தீங்களா, அவள்கிட்ட நீங்கள் ஒன்றும் சேர்ந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவள் பக்கத்தில் இருந்தாலே போகிறோம், அவள் சொல்கிற வார்த்தை கேட்டுண்டா போகிறோம், நீங்கள் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் வேண்டாம் கேட்டுண்டா போகிறோம். ஆனால் விவகாரம் என்னன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல வழியாக அமையும். இப்படி ஏன் கேட்க பண்ண மாட்டேங்கிறாள், எனக்கு நல்ல சித்தர்களை ஏன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் சிவனை. இப்படி இருக்கே ஹே பரமேஸ்வரா, நீ என்னுடைய மனசனுடைய போக்கை, மனசனுடைய போக்குத்தான் இந்த ஸ்லோகத்துல விதியில தலையெழுத்துன்னு சொல்லிருக்கு. தலையெழுத்துன்னா தலை எழுதின எழுத ரப்பர் எடுத்துனா அதை அழிக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, தலையில ஒண்ணும் தெரியல. ஆனா கவிகள்லாம் அப்படி சொல்லுவான். ஸ்ரீஹர்ஷன் ஒரு பிராமணனை பார்த்தாராம் வந்துட்டு இருக்கிறப்ப, அயம் தரித்ரோ பவிதேதி வைதிசீம் சொல்றார். இந்த பிராமணன் இந்த பிறவையில தரித்திரனாகவே கடவன் அப்படின்னு எழுதியிருக்க அதை இவர் பார்த்தாருங்கிறார். எல்லாம் போய் பாரம் என்ன சாஸ்திரம் கவிகள் அப்படி வர்ணிப்பா சொல்ற பாருங்க, அவன் தலையிலேயே எழுதி ஒட்டி இருக்கு சார்மா. இவன் பார்த்தா போல பேசுறதுலாம் பேசுவான், ஆனா விவகாரம் என்ன, என்னுடைய மனசானது சரியான வழியில போதக இடையூறு ஏற்படுகிறது, இதுக்கு நீ மாற்ற மாட்டேங்கிறளே, ஏன் மாற்ற மாட்டேங்கிறள் அப்படின்னு பகவான கேட்கிறார். நன்னத்தான் இருக்கு, ஆனால் பகவான் அதுக்கும் பதில் சொல்லலை. இங்கே கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் தான், அது ஒன்று தான் காரியம், அவருக்கு வேறு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பதில் சொல்லலை. அவர் சொல்கிறார், ஒருவேளை பரமேஸ்வரா உன்னால் முடியலேன்னு நினைக்கிறியோ, என்னால் முடியலப்பா, தலையெழுத்த மாற்ற முடியாது அப்படிங்கிறான். ஆ சக்தோ யதி பவானு, ஹே பரமேஸ்வரா எதி பவான் அசக்தா, உன்னால இது பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா, சரி சிரஸ்தத்வைதாத்யம் ந நகலு சுவருத்தம் பசுபதே, ஹே பரமேஸ்வரா. அவருக்கு பசுபதினு ஒரு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த கூட்பாடு இருக்க பத்தல, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பசுபதி, பசுபதி என்ன அர்த்தம்னு, உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஆட்டி படைப்பவர். ஒரு மனுஷனுக்கு 100 பசுமாடு இருக்கு, அவர் அத்தனை எத்தனையும் பண்ணுறார், கொட்டையில் ஒவ்வொன்றா கட்டி வைக்கிறார், இது பாட்டுக்கு இங்கே எங்கேயும் ஓடப்படாது, அது அவுத்த விடக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா இல்லையா, அவர் தானே கட்டினது, காலமுறை எழுந்து அவுத்து விடுறாரு, அப்போ அந்த நடுவில் அதை கட்டாமல் கட்டி இருக்கிறது அவுக்கக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா, நிச்சயமாக இருக்கு. அதே போல பரமேஸ்வரன் என்னை ஆட்கொள்ளக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா, இருக்கு. இருந்த போதிலும் பண்ண மாட்டேங்கிறாள், உங்ககிட்ட உங்களால் முடிஞ்சு எனக்கு அது தேவையா இருக்கும் பொழுது நான் உங்களை கேட்கும் பொழுது நீங்க பண்ணலைன்னா அப்ப என்ன அர்த்தம், அதான் உபேட்சான்னு பேர். உபேட்சான்னு என்ன அர்த்தம், என்னால் பண்ண முடியும், நீங்களும் வந்து பண்ணுங்கன்னு கேட்கிறேள், இருந்த போதிலும் நான் அதை வந்து கேர் பண்ணாம அப்படி விட்டேன்னா என் மேல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், அதான் உபேட்சானோ சேத். அங்கே ஆரம்பிக்கிறப்ப இந்த பசுபதிங்கிற ஒரு பதவிக்கும் அந்த உபேட்சாங்கிற சம்பந்த பதத்துக்கும் எப்படி சம்பந்தம், ஆச்சாரியால் அந்த ஸ்லோகத்தை ரசிச்சு போட்டிருக்க, ஹே பசுபதே உன்னுடையமப்பா, நீ என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதான நிலையில் இருக்கேன், என்ன மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய தலையெழுத்தும் உன்னால் மாற்ற முடியும், என்ன சர்வஜ்ஞ சர்வவிது யஸ்ய ஞானமயம் தபா, சரி உன்னுடைய உயர்வை அறிந்து கொள்ள முடியாத பிரம்மமும் மாலும் பிரானே தன்னெண்ணெய், அவர் இந்த பிரம்மதேவரும் திருமாலும் ரெண்டு பேரும் அந்த பரமேஸ்வரனுடைய சோகம் அடி முடிய தேடுறதுக்காக நாளா, இவராலையும் முடியல அவராலையும் முடியல, முடியாத பொழுது எதை பண்ணிவிட்டார், சௌக்கியமா இருக்காரு இல்லை முடியலன்னு சொல்லி விடலாமோ இல்லையோ, திருமால் அவர் பாட்டுக்கு வராக அவதாரம், அவர் அதை சூஸ் பண்ணிட்டார், என்ன ஒரு தரம் இந்த வழியில நம்ம போயிருக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ நேராக உள்ளே போவோம், எவ்வளோ தூரமான இருந்தாலும் போகணும், பாத்தாளம் வரைக்கும் போய் பூமியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஸோ இந்த வழியில் நம்ம போவோம்னு அப்படி ஆரம்பிச்சு விட்டார். வராக அவதாரத்தை அதே அவதாரத்தை எடுத்துக்கிட்டார், பாதாள வரைக்கும் போனார். போனா இன்னும் கீழே இருக்குன்ன, அதல விட்டல சுத்தல சாதல தலாதல பகாதல பாதாளம் இருக்கிற லோகங்களுக்குள்ள கீழ் லோகம் பாதாள லோகம் அது வரைக்கும் போன. போன பிறகும் அங்கே அந்த சிவனுடைய ஆரம்பம் எங்கே தொடங்குறதோ அந்த லிங்கத்தினுடைய ஆரம்பம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இன்னும் பாதியே வரலன்னு, அந்த சிவனுடைய பாதி இருக்கு அதுவும் வரல போல இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்க. இவர் பார்த்தாராம் இந்த ஜென்மாவில் நம்மளை இவரை படிக்க முடியும். ஏன்னா எவ்வளோ அளவுக்கு என்னால் போக முடியுமோ அந்த அளவுக்கும் போயிட்டேன், இன்னும் நம்மமே தெரியல. சரி, நேராக வந்தார் பரமேஸ்வரர் வந்தார், கன்னத்தில் போட்டுண்டார், ஐயா முடியல, தங்களுடைய லிங்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ ஸ்வரூபம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அது கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றார். அதே சமயத்தில் பிரம்மதேவர் என்ன பண்ணினார், நான் பார்க்குறேன் அவர் மேலே போக ஆரம்பித்தார். ஏன்னா அவர் இருக்கிற லோகம் எல்லா உலகத்தை விட உயர்ந்தது. நீங்கள் இருக்கக்கூடிய லோகம் இது பூலோகம், புவஹா சுவஹா மகா தபஹா ஜனஹா சத்யம் அப்படின்னு மேலே ஆறு லோகங்கள் இருக்குது. இந்த மேலே இருக்கிற ஆறு லோகங்களில் ஹையஸ்ட் ஃப்ளோர் அங்கே இருக்கார் அவர். சத்தியலோகம் இல்லாத விட வசதி. ஸோ இவர் என்ன பண்ணினார், நம்ம முதல்லையே உயர்ந்தான லோகத்தில் இருப்போம், அது வரைக்கும் எங்கே போகிறதோ பார்ப்போம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அழகான வாகனம் இருக்குது, அன்னபட்சம் பறக்கும் அது, ஸோ போயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சேன்னா இதை போவோம்னு நினச்சேன்னா அவர் பாட்டுக்கு அன்னபட்சையில் மேலே கிளம்புறார். கிளம்பி போனார், அவர் ஊர் வரைக்கும் போனார், அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருக்கார். கொஞ்சம் தூரம் போச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முடிவு காணப்படலை. எங்கேருந்து தொடருதுன்னு பரமேஸ்வரனுடைய இந்த முடிபாகமானது அவரால் பார்க்க முடியல. என்னடா இது, அவரும் கீழே போயிட்டார், அவர் நம்மளை விட நிஜமாகவே திறமைசாலி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்க, பார்த்துட்டாரோ என்னமோ, நம்ம பார்க்கலேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு, நம்ம திறமை நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு நாலு பேர் நம்மளை வைய மாட்டார். நிந்தன் தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் துக்கிம். நம்ம சாமர்த்தியத்தை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க, பேருக்கு தான் பிரம்மதேவர் உலகத்தை எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கார், எல்லாரையும் தலை எழுத்து அவள் தான் எழுதுறார். ஆனால் இவருக்கு இது இல்லை பார்த்தீங்களா, பரமனாரிய முடியலை பார்த்தீங்களா அப்படின்னு நம்மளை நான் ஏதாவது சொல்லிவிடாளோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க. இதே சமயத்தில் என்னாச்சுன்னார், அங்கேருந்து ஒரு புஷ்பம் வந்து விழுந்ததான், அவர் தலையில் ஒரு புஷ்பம் வந்து விழுந்தது. அந்த புஷ்பம் விழுந்ததுமே அவருக்கு டக்குன்னு பிடிச்சுண்டார், அதை ஒரு ஞாபகம் வந்துரு, ஓஹோ தாழம்போ வந்து விழுந்தது பிடிச்சுண்டார் டக்குன்னு இருக்க ஞாபகம். ஏன்னா கவலையோடு இருக்கிற மனுஷங்க இப்படி கிடைச்சதுமே பிடிச்சுண்டார், ரைட், ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு, சொன்ன தலையை பார்த்துவிட்டேன், இதை பாருங்க அங்கேருந்து நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடலாமோ, யாருக்கு எப்படிப்பட்டதான எண்ணம் பாருங்க. இந்த எண்ணம் வந்ததுமே நேராக பரமேஸ்வரன் வந்துவிட்டார். வந்து என்ன ஆச்சுருந்தார், நான் பார்த்துவிட்டேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறத பார்த்தேன். அவர் பார்த்தார், சிரிச்சுண்டாரா, பக்கத்தில் மகாவிஷ்ணு இருக்கார், நான் இவ்வளோ தூரம் போனேன், நிஜமாகவே ஓடி போனேன், ஒன்றுமே எனக்கு ஆரம்பமே தோணப்பா, நீ பார்த்தியான, இதோ பாருங்க அப்படின்ட்டு உங்கள் தலையில் இருந்த புஷ்பமும் இந்தாங்கன்னு காட்டினார். பரமேஸ்வரனுக்கு இது எல்லாம் பிடிக்கும், தப்பு பண்ணினாலும் ஓகேம்பார், பொய் சொல்லி ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா வேதமே சத்யம் வதா தர்மம் சரா, முதல் தர்மம் என்ன சொல்கிறது மனுஷர்களுக்கு, சத்யம் வதா போய் சொல்லாதப்பா, நான் தம்பதே உண்மையை சொல்லுன்னு உன்னை சொல்றது, நான் தம்பதே போய் சொல்லாதே, சத்யான் பிரமதித்தவ்யம், எப்பொழுதும் உண்மையை கண்டு ஏமாந்து போகாதே. எத்தனை தரம் நிஜத்தை சொல்லுன்னு ஒரு தரம் சொல்றது வேதம், போய் சொல்லாதேன்னு ஒரு தரம் சொல்றது, உண்மையை விட்டு ஏமாந்து போகாதேன்னு வேற சொல்றது. இப்படி சொன்ன போதிலும் அது என்ன ஆயிடுதுன்னு அவ்வளவு வசதியான தர்மம்னு தெரியறது. இருந்த போதிலும் என்ன சுவாமி ஆச்சுன்னு, அந்த காலம் சரியா இல்லை அவருக்கு, நாம் எல்லாரோட வசதியாக நல்ல புகழ் நமக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம். என்ன ஆச்சுன்னு இப்படி பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். பரமேஸ்வரனுக்கு இது பிடிக்காதான், ஏன்னா வேதத்தில் இருக்கிறது மாறுதலா தர்மம் அல்லவா. என்ன பண்ணினார், அந்த பிரம்மதேவருக்கு அஞ்சு முகம், இந்த அஞ்சு முகத்தில் எந்த முகம் பொய் சொல்லித்தோ அந்த கழுத்து வரைக்கும் அதில் கிள்ளி எடுத்துவிட்டார். இனிமேல் இது பண்ணாதீங்க. என்ன ஆச்சுன்னு அப்போ தான் தெரிஞ்சதான் இப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தாழம்பூவை பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்படாதுன்னு வேற சொல்லிட்டேன், மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும், தாழம்பூ ரொம்ப இஷ்டம் வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு, அன்னைக்கு ஒரு தாழம்பூ 100 ரூபாய் விற்பான் இருக்கட்டும், ஆனால் பரமேஸ்வரனுக்கு அதை பூஜை பண்ணுறதில்லை. என்ன சுவாமின்னு, இந்த புஷ்பமானது இனிமேல் என் பூஜைக்கு ஓதாதுன்னு ஜெபிச்சு விட்டாரான். இந்த பரமே பிரம்மதேவருக்கு என்ன பண்ணிட்டார், அந்த தலையே கிள்ளி எடுத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, அவருடைய தலையே நீங்க கிள்ளி எடுப்பீர்களே, ஆனால் அவர் எழுதின தலையெழுத்த மாத்த முடியாது அவங்களால். இப்ப பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன், நீங்க என்ன சொல்லுங்க, விவகாரம் என்ன? யார் எழுதினாரோ அவர் தலையே கிள்ளிப்படுவார் நீங்க, ஆனா அவர் எழுதினது தப்புன்னு ரப்பரால மாத்த எழுதி முடியாது, அழிக்க முடியாது அவங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி கதை விடுறது பாருங்க. ஸ்ரீரஸ்தத்வைதாத்ரியம் தத்தாத்ரியம் சிரஹா, அந்த விதாதாவனுடைய விதாதான பிரம்மதேவர் அவருடைய தலையே தத் ஸ்ரீரஸ்தத்வைதாத்ரியம் நகலு சுவருத்தம் பசுபதே. ஹே பசுபதே, நகலு ந சுவருத்தம், நன்ன கிளலியோ நீங்க கிள்ளி எடுத்து பிள்ளையோ. சாதாரணமாக இந்த காய்கறியை எப்படி கட் பண்ணுவா, விரலெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவா, இந்த கத்தியத்தில் எடுத்துணும், வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்கிறப்ப அப்படியே கிள்ளி எடுத்துடுறீங்களா இல்லையோ. அதே மாதிரி தான் கிள்ளி பிடிக்கிற எவ்வளோ சுலபமாக. பரமேஸ்வரா நீங்கள் எப்படிப்பட்டவாள், பிரம்மதேவருடைய தலையே கிள்ளி பிடிக்கல, அவருடைய தலையை கிள்ளி அவருக்கு புத்திமதியை சொல்லக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான தாங்களுக்கு அவர் ஏதோ ஒரு சமயத்தில் எழுதி வச்சாராம், அதை என்ன மாற்றப்படாதா? ஹே பசுபதேனர் சிரஷ்டத்வைதாத்ரியம் ந நகலு விருத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம், கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல். சாதாரணமாக ஒரு சின்ன காரியம் பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன ஆபரேஷன் தான், ஒரு ஆபரேஷன் டேபிள்னால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அது பத்து பேர் வந்து அதை கிளீன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதை கொண்டாங்க இது கொண்டாங்கன்னு சொல்லி தலைக்கு மூக்குக்கும் எல்லாத்துக்கும் கட்டிண்டு அவனை பார்த்தாலே எமக்கிங்கிற மாதிரி தோன்றுறது. இப்படியெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க சார். ஒரு சின்ன காரியத்தை பண்ணுறதுக்காக என்னடானா பெரிய டாக்டருங்கிறான், அது நூறு தரம் அலம்பரான் அந்த இதை, அது அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும், இதோ அவ காரியம் அவன் பண்ணுறது நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த முயற்சியெல்லாம் இருந்ததான்னு கேட்குறார். தலையை கிழறதுன்னு எவ்வளோ சுலபம், அப்படி கட் பண்ணி எடுத்து போட்டு விட்டீங்க பரமேஸ்வரா, சுவருத்தம் நன்னா நீக்கி விட்டீங்கிறார். நகலு சுவருத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல். கர நக முகே நைவலுலிதம், கை விரல்கள்னாலேயே அதை தூக்கி எடுத்து போட்டுல. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதான திறமை இருக்கு, அதனால் முடியும். ஆனால் முடிஞ்ச போதிலும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் நீங்கள் பண்ணலைன்னா என்ன தோன்றது, என்ன இடத்துல கோபமோ, என்ன இடத்துல ஏன் இந்த உபேட்சா புத்தி பரமேஸ்வரா கொஞ்சம் பாருங்களேன், ஆகையால் அப்படி பண்ணாதீங்கோ, என் மனசை சரியான வழிக்கு கொண்டு வாங்கோ, நான் ஒன்றும் உங்களை கேட்கலை, என் மனசு பகவத் தியானத்தில் ஈடுபடும்படி பண்ணுங்கோ. என் மனசில் இருக்கக்கூடியது இந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா, இது வேணும் அது வேணும் ஒரு பேராசை, அந்த பேராசையை கொஞ்சம் குறைக்கும்படி பண்ணி விடுங்களேன், நான் நிம்மதியாக இருப்பேன், நிம்மதியாக இருந்து வேற எங்கேயோ போக மாட்டேன், நான் என்ன கேட்குறேன் உங்களை தியானம் பண்ணுறதுக்கான ஒரு வழியை கொடுங்கன்னு சொல்கிறேன், அந்த சத்சங்கத்தை கொடுத்தா சௌக்கியமாக இருக்கேனே பரமேஸ்வரா அப்படிங்கிறார். உபேட்சா நோச்சேத் கின்ன ரஹரசி கிம் நஹரசி, ஏன் என் மனசுல இருக்கக்கூடியதான அந்த தலையெழுத்தை மாட்ட மாட்டேங்கிறேள், பவத்யான விமுகாம், அதனால்தான் உங்களுடைய தியானத்தில் ஈடுபட மாட்டேங்கிறது. அதுக்கு மாறாக சொல்கிறது, துராசா பூயிஷ்டாம், பேராசையானது மேலும் வந்துட்டு, பேராசைக்கே பேராசையா இருக்கு, இது வேணும் அது வேணும் அதோட எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறேனே. விதிலிபிம், இந்த தலையெழுத்தை அசக்தோ யதி பவான், என்னால மாத்த முடியாதுன்னு சொல்வேளையானால், ஸ்ரீரஸ்தத்வைதாத்யம், ஹே பரமேஸ்வரா அந்த பிரம்மதேவருடைய தலையை, ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளிவிட்டார், அதனால தான் இன்னைக்கு பிரம்மதேவருக்கு நாலு தலையா, நாலு வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கார், ஒரு தலை காணும், அந்த பழைய தலையில தான் அவர் ஆகமங்கள்லாம் எழுதினார், சைவாகமும் சாக்தாகமும் இவைகள்லாம் அந்த தலையிலிருந்தான் எடுக்கப்பட்டது, அது சொல்லப்பட்டது, மீதியெல்லாம் இந்த நாலு வேதங்களை இன்னைக்கு ஓதிண்டே இருக்கார், மீதி நாலு தலை இல்லை. தத்வைதாத்ரம் நனகலு சுவருத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம், கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாம சுலபமாக கிள்ளி தள்ளிவிட்டேள, கர நகமுகே இவலுலிதம், நகத்து நுனியினாலேயே கிள்ளிவிட்டேள, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், ஆகையில எங்களை காப்பாத்துங்கோ, இதுவரைக்கும் ஒண்ணு நன்னா இருக்கு, என்ன இதை காப்பாத்தின பிறகு ஒரு நகத்தை ஒரு தலையை எடுத்த பிறகு பிரம்மதேவருக்கு டவுட் வந்துருச்சு, இவர் இதோட நிறுத்துவாரா இந்த மீதி நாள் தலையிலையும் கை வைப்பாரா என கிள்ளி விட்டார். ஏதோ ஒரு முகம் தெளித்து ஒரு கேள்வி விட்டார். மீதி நாளும் காப்பாத்த பண்ணணுமே, என்ன பண்றது? அவர் பார்க்க ஆரம்பிச்சார். விரிஞ்சிஹி தீர்காயுர் பவதோ, அப்பிரம்மதேவர் தீர்காயுஷா இருக்கட்டும். அந்த தலையும் கிள்ளி விட்டேன்னா மனுஷனுக்கு கை போயிடுத்துனா வாழலாம், கால் போனா வாழலாம், காது போனா வாழலாம், ஆனா தலை முண்டத்தோட எடுத்துட்டேன்னு இனி மேல வாழ முடியாது. இருக்கிற பொழுது அங்க இருக்கிற புத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க. கேக்குற களிமண்ணா இருக்கு, களிமண்ணாலும் ஏதோ இருந்தாலும் அது இருக்கணும்னு தலையை தனியா எடுத்துட்டா இனி மேல வாழ முடியாது. ஆனா ஒரு தலையை எடுத்துட்டார், மீதி நாளையும் எடுத்துட்டா அவருடைய வாழ்க்கையே போயிடுமே. வேண்டாம்பா, விரிஞ்சிர் தீர்காயுர் பவதோ. ஏன் பவதா தத்பரச்சதுஷ்கம் சம்ரக்ஷ்யம். ஹே பரமேஸ்வர, அவருடைய மீதி நான்கு தலையும் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லைன்னா பிரம்மதேவர் கதையே தலாராயிடும்னு ஏதோ அவர் எழுதினார்னு சொல்லிட்டு அவரை வச்சுட்டு இருக்கேன். அந்த பிரம்மதேவராதும் சௌக்கியமா இருக்கணுமப்பா. இந்த நாலு தலையும் காப்பாற்றப்பட வேண்டும். விரிஞ்சிர் தீர்காயுர் பவது, பவதா தங்களால் தத் பரசிரச்சதுஷ்கம், பரஹான அந்யான்னு அந்த இருக்கக்கூடியதான இந்த தலையை விட மீதி நான்கு தலைகள், மற்ற நான்கு தலைகள் சதுஷ்கம் சம்ரட்சம். ஏன் சகலு புவி தைன்யம் லிகிதவானு, என்ன இந்த பூலோகத்துல என்ன பண்ணிட்டார், நாங்கள்லாம் தைன்யமா தீனாளா இருக்கணும்னு எழுதிவிட்டாரே. அவர் ரொம்ப தரித்திரா கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கார் சார். அதான் அவர் கண்ட எங்களுக்கு நீ சௌக்கியமா இருப்பா, எழுதியிருக்கப்படாது. யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, அவன் பாட்டுக்கு அவுத்து விடுறான். எப்படி இருக்கார் அவாரியுன்னு இங்கிலீஷ்ல, அவன் திருப்பி வெல் ஓகே ஹே சொல்ல மாட்டேங்கிறான், அவுடு விடுன்னு திரும்பி அவுடு விடுன்னு கேட்கறான். என் தலையெடுத்து எப்படி இருக்கு, உன் தலை எடுத்து எப்படி இருக்கு, எப்படி இருக்கேன்னு கேட்டா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லப்படாதவா, சௌக்கியமா இருக்கேன்னு. ஏன் பகவான் நமக்கு தான் ஆகாரத்தை கொடுத்துருக்கார், சாப்பிட்டா ஜீர்ணமாகறதுக்கு கொடுத்துருக்கார், ஏதோ நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு காதை கொடுத்துருக்கார். என்னென்னமோ கேட்கறோம் அது வேற, ஆனா விவகாரம் நல்ல வார்த்தையை கேட்கலாமோ, நீங்க கேட்கறதுக்கு வேண்டியதான காதை கொடுத்துருக்காரே, அதை கேட்டு கேட்டு மனசுல ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு மனசை கொடுத்துருக்காரே அந்த பகவான் வந்து என்ன தோன்றதுன்னு, ஜனங்களுக்கு எல்லோருக்கும் துன்பத்தை இருக்கட்டும், துன்பம் வரட்டும் அப்படின்னு எழுதினார் போல இருக்கு. சகல புவி தைன்யம் லிகிதவான் விசாரக்கோவா மாம் விசத கிருபையா பாகி சிவதே. ஹே பரமேஸ்வரா, என்னை காப்பாத்து. இந்த இடத்துல சிவான்னர், போன ஸ்லோகத்துல பசுபதினார். ஹே சிவா, சிவனா மங்களஸ்வரூபமே, நீங்க தான் காப்பாத்தணும். பாகி சிவதே, எப்படி நீங்க எப்படி என்ன காப்பாத்தணும், நீங்க வந்து அது பண்ற இது பண்ணணும் வேண்டாம், உங்க கண்ணால என்ன பாருங்க, கடாட்ச வியாபாரஹா ஸ்வயமபித தீனாவன பரஹா. ஹே பரமேஸ்வரா, நாங்க ஒண்ணும் கேட்கல, உங்களுடைய கடக்கம் பார்வை மேல விழுகுமே. ஏனால் அந்த பிரம்மராத்திர எழுதினார் பார்த்தீங்களா, தலை எழுத்த அதை முழுக்க அழிஞ்சு போயிடும். இனிமேல் நீங்க எழுத வேண்டியதுதானே, உங்க பார்வை மேல விழணும், அவ்வளவுதான். பண்ணலாம் ஒண்ணும், நாம் ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கணுமா, தலையை கிள்றதுக்காவது அந்த கை நகத்தினால முயற்சி வேண்டியிருக்கு. நான் கேட்கக்கூடியதான விவகாரத்துக்கு அந்த முயற்சியும் இல்லை. என்ன முயற்சி, உங்க கண்ணே பார்த்துட்டே இருக்கு, அந்த பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கிறது, என்ன பார்த்தா போருமே. கடாட்ச வியாபாரஹா ஸ்வயம பீச்ச தீனாவன பரஹா. ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய கட்டாட்ச வியாபாரம் கண்களால் பார்க்கும் செயல், அந்த பார்க்கிற நிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த செயல் இருக்கு, அது போரும். ஸ்வயம பீச்ச தீன அவன பரஹா, ஸ்வயம பி தானே தீன அவன பரஹ. யார் தீனாளா இருக்காளோ, யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா, அவளுடைய கஷ்டத்தை காப்பாத்தக்கூடிய அதுவே காப்பாத்தும், வேற ஒண்ணும் இல்ல. திருஷா திராகியா தரதடித்த நீலோத்பலர்ச்சா, சௌந்தர் சொல்றாரு என்ன பாருமா, நபய கிருபையா மாமபி சிவே அனேனாயம் பவதி நச்சதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகலு நிபாதோ சுகரஹான்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்க கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்தா போறோம், என்ன பார்க்கறதுக்கு தாங்கள் தனியாக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனா அந்த வியாபாரம் கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்த மாத்திரத்தினால என்ன ஆச்சு, என் தலையில எழுதி நேர் பார்த்தீங்களா, பிரம்மதேவர் அந்த பிரம்மதேவர் எழுதின எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுத்துங்க. சௌக்கியமா இருப்பேனப்பா, அந்த முயற்சியே இல்லாம இருக்கலாமே. ஆகையால் நான் என்ன சொல்றேன், இந்த நாலு தலையும் நீங்க அவரை எடுக்க வேண்டாம். அவர் தலையை எடுத்து விட்டால் அதை நிறுத்தி விடுங்க, ஏன்னா அவராவது சௌக்கியமா இருக்கட்டும். ஆனா அவர் பண்ணினதான ஒரு செயல் இருக்க பாத்தீங்களா, என்ன செயல், என் தலையில தைன்யம் எழுதி வச்சிருக்காரு, அதை போக்குறதுக்கு வழி பாருங்க. நம்மளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா நாம் அவளுக்கு அபகாரம் பண்ணோம்னு போகிறது தப்பு, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது விஷம் நம்ம திருப்பி வைக்கப்படாது, அவன் நம்மளை பற்றி எதாவது கெடுதலாக சொன்னாலே ஏன்னா நீங்கள் திருப்பி அவளை பற்றி நினைக்கப்படாது. நம்மள்கிட்ட சொன்னதை நன்றி பண்ணுறதுக்கு வழி தேடணும். அதான் வாழ்க்கையில் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதான வழி. அவன் அப்படி பண்ணிகிட்டே இருந்தா நீ சும்மா இருந்தால் உங்கள் தலையில் மிளகா தேய்க்கிறான் சார், இல்லைன்னா தைக்க மாட்டானோ. நீங்கள் என்ன பண்ணினாலும் அந்த புத்தி அது அப்படித்தான் அது. ஆனால் அது உங்களை தாக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகையால் பரமேஸ்வரா நீங்கள் அவரை கிள்ளிண்டே இருக்காதீங்க, அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், அவர் நாலு தலையும் சௌக்கியமாக வச்சுக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவர் என்ன எழுதினாரோ அப்படி தைன்யம் லிகிதவான் அதில் விசாரக்கா என்பார். அவரை பற்றி நான் விசாரம் எதுக்கு, மாம் விஷத கிருபையா பாதி சிவத்தே பரமேஸ்வரா சிவா மங்களஸ்வரூபியே சிவான்னு சொன்னால் போகிறோம். எஸ் சிவோ நாமரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா, எல்லா மங்களமும் உங்களுக்கு வந்துடும். அந்த இரண்டு எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, சிவா சிவாங்கிற எழுத்து. யஜக்ஷரம் நாம கிரேரிதம்ருணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுஹந்தி தத். அந்த பாப கூட்டத்தெல்லாம் ஒரே தரம் அழிச்சு விடுமா. நமஸ்தே ருத்ரமன்ய உதோதை நமஹா, அந்த பரமேஸ்வருடைய நமஸ்காரம் பண்ணுறது வேதமே. அந்த சிவாங்கிற நம பொறுமே, ஹே சிவா கிருபையா பாதி சிவதே கடாட்ச வியாபாரா ஸ்வயமபி ச தீராவனபரா, ஸ்வயமே அந்த கடாட்ச வியாபாரம் அந்த கடக்கன் பார்வையே எங்களை சரி பண்ணிட்டுமே, பிரம்ம எழுத்து அவர் எழுதின எழுத்தை சரி பண்ணிவிடுமே, அது கொஞ்சம் பார்க்கப்படாதா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருபையா என்னை பாருன்னு சொன்னார். அவ்வளோதான், பரமேஸ்வரனுடைய எப்படி பிரார்த்திக்கிறோம், எனக்கு காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், அது வேணும் எதிர்பார்க்காதீங்க. பரமேஸ்வரனை தியானம் பண்ணும், மீதியெல்லாம் தானாக அவனை பரமேஸ்வரன் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எது தேவையோ அது கொண்டு வந்து கொடுப்பார். அவருடைய கட்டாட்சம் நம்ம மேலே விழணும். எந்த துறையில் நம்ம இருந்தாலும் அந்த துறையில் முன்னுக்கு வந்துடும். வந்து பரமேஸ்வருடைய அனுகிரகம் மனசாந்தியோட ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். கடைசியில் சிவானுகிரகத்தினால ஞானமும் கிடைக்கும். அப்படி சுலபமாக இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனுடைய ஒரு அவருடைய கௌரவத்தை மகாத்மியத்தை விபூதியை நமக்கு அழகாக சொல்லி, இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை.